அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துறை நல்லறியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லா. கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நம் எல்லோரையும் இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறக்க செய்து அதே அடிப்படையில் அதே சூழலிலே உள்ள இந்த பகுதியிலே இந்த நாட்டிலே அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கின்றான். அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், அல்லாஹுடைய பொருத்தமும் திருப்தியும் உள்ள மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கத்தை யாரு பின்பற்றுகின்றார்களோ அந்த மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்குரிய அடையாளமே அவர்களுக்கு ஏதாவது சோதனைகளும் பிரச்சனைகளும் வருவது தான். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிவிட்டான், மனிதர்களில் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு விட்டோம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த வகையான சோதனைகளும் பிரச்சனைகளும் வராமல் அவர்கள் அப்படியே விடப்பட்டு விடுவார்கள் என்றால் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். குர்ஆன்ல சூரத்துல் அன்கபூத்துடைய ஆரம்ப ஆயத் அலிஃப் லாம் மீம் அஹ்ஸிபன்னாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதோடு அவர்கள் அப்படியே விடப்பட்டு விடுவார்கள் என்றால் கருதி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு முன்னால வாழ்ந்த இஸ்லாமியர்களை பல வகையில நாம் சோதித்திருக்கிறோம். நாம் சோதிப்பதற்குரிய காரணம் தன்னுடைய ஈமான்ல தன்னுடைய விசுவாசத்துல யாரு உண்மையானவர்கள் யாரு பொய்யானவர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாம் சோதிப்போம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இஸ்லாத்தை யாரு எந்த பகுதியில எந்த கட்டத்தில ஏற்றுக்கொண்டாலும் ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் சோதிக்கப்படுவது அது வழக்கம். ஏன் அந்த சோதனைகளை கொடுக்குகின்றான் என்றால் அவர்கள் உண்மையில உண்மையானவர்களா அல்லது வேறு ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்களா என்று செக் பண்ணுவதற்காக, சோதிப்பதற்காக, பரீட்சிப்பதற்காக. கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னால நம்முடைய நாட்டில் நடந்த அந்த மிக மிருகத்தனமான தாக்குதலுக்கு பின்னால உண்மையிலேயே நமக்கு சில சோதனைகளும் பிரச்சனைகளும் எக்கச்சக்கமான அதாவது பயமுறுத்தல்களும் மிரட்டல்களும் வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு குறைந்து கொண்டே வருகின்றது. அந்த நேரத்தில் நாம் கேள்விப்பட்டோம், 1000-2000 பேரோ தங்களுடைய பெயர்களை கூட மாற்றி விட்டார்களாம். ஏன், இஸ்லாமிய பெயர் இருந்தாலே அவருக்கு பிரச்சனை, அந்த பெயரை வைப்பது கூட அவருக்கு அதுல திருப்தி இல்லை, அதனால பெயரை மாற்றியவர்களும் இருக்குகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதில் இந்த மாதிரியான சோதனைகளை அல்லாஹ் அனுப்புகின்றான் யாரு உண்மையாளர்கள் யாரு பொய்யர்கள் என்று பார்ப்பதற்காக. அதில் எந்த வகையான சோதனைகள் வந்தாலும் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது அதற்கு பின்னால அல்லாஹ் அவனுடைய உதவிகளை அனுப்ப ஆரம்பிப்பான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களில் சொல்லிவிட்டான் உங்களுக்கு பல வகையான சோதனைகள், உங்களுடைய உடலுக்கு சோதனை, உங்களுடைய பொருளுக்கு சோதனை, உங்களுடைய உயிருக்கு சோதனை. உங்களை ஏற்காதவர்கள் அல்லது விசுவாசம் கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்க கூடியவர்களின் மூலமாக உங்களோட உள்ளத்தை புண்படுத்த கூடிய பல விஷயங்களை உங்களோட காதால கேட்பீங்க. உங்களுக்கு முன்னால வேதம் கொடுக்கப்பட்டவர்களின் மூலமாகவும் இணைவிக்கூடியவர்களின் மூலமாக சிறுக்கை வைத்து சிறுக்கு செய்து வணங்கக்கூடியவர்களின் மூலமாக அதன் கசீரா உங்களுக்கு ரொம்ப நோவினை கடைய அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை உங்களோட காதால கேட்பீங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹ் குர்ஆன்ல என்னென்ன அடிப்படைகள்ல சோதனைகள் வரும் என்று சொன்னானோ அவைகள்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது. முஸ்லிம்களுக்கு சோதனைகள் இஸ்லாமிய விரோதிகளின் மூலமாக மாத்திரம் அல்ல, சில நேரங்களில் முஸ்லிம்களுக்கு சோதனை முஸ்லிம்களின் மூலமாகவே ஏற்பட்டுக் கொண்டும் இருக்குது. இன்று நாம் பார்க்கலாம், யமன்ல பல நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களை கொலை செய்வது யாரு, அவர்களை அச்சுறுத்துவது யாரு, அவர்களை அழிப்பது யாருன்னா முஸ்லிம்கள். அதனால முஸ்லிம்களுக்கு சோதனை காபிர்களால இறை நிராகரிப்பார்களால மாத்திரமல்ல, சில நேரங்களில் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களாலே சோதனை. அந்த ஏப்ரல் இன்சிடென்ட்க்கு பின்னால எங்கள்ல பலர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களை காட்டி கொடுத்தது, அவர்களை மூட்டி கொடுத்தது, அவர்களை போட்டு கொடுத்தது யாரு, எங்கடவங்க தான். ஒரு ஆள் ஒருவர் ஒரு கொள்கையில ஒரு இயக்கத்தில் இருக்கிறாரு, அவருக்கு மாற்றமாக வேறொரு சகோதரர் இன்னும் ஒரு கொள்கையில இயக்கத்தில் இருக்கிறாரு. நல்ல சந்தர்ப்பம், அவரை மாற்றி கொடுத்தது யாரு, இதே களிமா சொன்னவர் தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால சோதனைகள் பல நேரங்களில் விரோதிகளால் வரும், சில நேரங்களில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களால வரும். பெரும் பெரும் இமாம்களுக்கு கூட வந்திருக்குது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சாதாரணமான சோதனை அல்ல. என்ன, அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, குர்ஆன் மக்லூக்கா இல்லையா, அதாவது எங்களுக்கு முன்னால் உள்ள குர்ஆன் இது படைக்கப்பட்டதா அல்லது பழமை வாய்ந்ததா. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இது ரொம்ப பழமையானது, புதியது அல்ல, படைக்கப்பட்டது அல்ல. அந்த காலத்துடைய ஆட்சியாளர் முஅத்தசிம் பில்லா என்று சொல்லக்கூடியவர் சொன்னாரு, இல்ல இதுக்கு மாற்றமான கருத்தை நீங்க சொல்லுங்க. அவரை பிடித்து ஜெயில 28 மாதம் அடைத்து வைத்தாங்க. மிகப்பெரிய ஒரு இமாம், அவர்களை ஒவ்வொரு நாளும் அடிக்கிறவர்கள் அவர்கள் தளர்ந்து போயிடுவாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா உறுதியாக இருப்பார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களோட வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, அவரை ஜெயில போட சொன்னது, அவருக்கு கசையடி அடிக்க சொன்னது அந்த காலத்துடைய ஆட்சியாளர் முஅத்தசிம் பில்லா. ஆனா இவர் அவருக்காகவே அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டுடுவாரு. யா அல்லாஹ், முஅத்தசிம் பில்லா என்னுடைய விடயத்துல தவறாக அவர் முடிவெடுத்து விட்டார், அதனால நீ அவரை தண்டித்திடாத. இவர்களுடைய வாயிலிருந்து வார துஆ. 28 மாதம் சில நேரங்களில் அவர்களுடைய கைகள்ல கால்கள்ல விலங்கு போடப்பட்டிருக்கும். அந்த ஜெயில இருக்கிற மற்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இமாமத் செய்வார்கள். அவங்களோட ரெண்டு கால அந்த விலங்கு சங்கிலியால கட்டப்பட்ட நிலையில தான் இமாமத் கூட செய்தார்கள் என்று வரலாறு கூறுகின்றன. குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இருக்கிற புகாரி ஷரீப், அந்த கிதாபை தொகுத்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லா புகாரா என்ற ஊரில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய ஒரு இமாம். அதனால கடந்த கால வரலாறுகளை நாங்க மறந்துவிடக்கூடாது, அவைகளை படிக்கணும். எங்கட இஸ்லாமிய தலைவர்களுக்கு அறிஞர்களுக்கு வெறும் இஸ்லாமிய விரோதிகளால் அல்ல, முஸ்லிம்களால கூட எக்கச்சக்கமான சோதனைகள் வந்த நேரத்திலையும் அவர்கள் உறுதியாக தெரிந்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால கடந்த 2-3 மாதமாக அடிக்கடி இந்த விடயங்களை தான் ஓலமாக்கள் பேசிக் கொண்டும் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் அதை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் பொறுமையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப தூர நோக்குடன் நடந்து கொள்ளணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் அந்த பிரச்சனைகளை இல்லாமலாக்குவதற்கு என்ன செய்ய, அந்த ஏப்ரல்ல நடந்த இன்சிடன்ட், இஸ்லாமிய பெயரை வைத்து அவர்கள் தாக்கினாங்க. முஸ்லிம்களாக இருந்து அந்த மாதிரி செய்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் மீது தான் இப்பொழுது பழி சுமத்தப்பட்டிருக்குது. அதனால் அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களுடைய போட்டோக்கள் எல்லாம் சோசியல் மீடியாக்கள் அந்த அளவுக்கு பரவலாக வந்துவிட்டது. அதனால் எங்க யாராவது ஒரு ஆள் அவர் மாதிரி இருக்குதுன்னு சொன்னா பெரும்பான்மை சமூகத்தில் உள்ள ஒரு சிலர் கொஞ்சம் முறைச்சு பார்க்கத்தான் செய்வாங்க. பயம், அவரும் இவரை மாதிரி தான் இருக்கிறாரு, அதனால் இவரும் அந்த மாதிரி செஞ்சிருவாரோ தெரியல. அதனால் எங்களை பக்கத்துல வருவதற்கு பயப்படுவார்கள், எங்களோட பேசுவதற்கு கதைப்பதற்கு அமர்வதற்கு பயப்படுவார்கள். சில நேரத்தில் முறைத்து பார்ப்பார்கள், சில நேரத்தில் ஏசியும் விடுவார்கள். இந்த நேரத்தில் நாங்களும் பயம் இல்லாண்டு நாங்களும் முறைச்சு பார்த்தோம் என்றா இன்னும் நாட்டில் உள்ள பிரச்சனைகள் அதிகரிக்கத்தான் செய்யும். நாங்க கோழைகள் அல்ல, நாங்க வீரர்கள், நாங்க தைரியசாலிகள், நாங்கள் உயிருக்கு பயந்தவர்கள் அல்ல. உயிர் ஒரே ஒரு கட்டத்துல தான் போகும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் ஒவ்வொரு நேரத்திலையும் நாங்க ரொம்ப சாதுரியமா புத்தியுடன் நாங்க நடந்து கொள்ளணும். அவர் முறைக்கிறார் என்று நானும் முறைச்சு பார்த்தோம் என்றால் அவ்விஷயம் விபரீதமாக ஆகிவிடும். அவன் ஏசுகிறான் என்று நானும் திருப்பி ஏசிவிட்டால் இன்னும் பாரசூரமான விளைவுகள் ஏற்பட்டுவிடும். சில நேரங்களில் சோசியல் மீடியாக்கள் ரொம்ப மோசமாக பேசுவாங்க, திட்டுவாங்க. எங்கட சில சகோதரர்களும் என்ன செய்யறது, உனக்கு பேச தெரியுமெண்டா எனக்கும் தெரியும், உனக்கு எழுத தெரியுமெண்டா எனக்கும் தெரியும், உனக்கு திட்ட எழுமெண்டா எனக்கும் தெரியும் அப்படின்னு எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம்? நாங்க இஸ்லாமியர்கள், நாங்க முஸ்லிம்கள், நாங்க பண்பாடானவர்கள், நாங்க நாகரீகமானவர்கள். எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடன் எவ்வாறு நடந்தார்கள்? கடுமையாக விரோதத்தை பாராட்டக்கூடியவர்களுடன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பண்பாடாக நடந்திருக்கிறாங்க. மக்கால நபி அவர்களுக்கு சொல்லாத வார்த்தைகள் இல்ல, என்னென்ன மோசமான வார்த்தைகள் இருந்ததனவோ அந்த எல்லா வார்த்தைகளை கொண்டும் நபி அவர்களை அவங்க தூஷித்தாங்க, நபி அவர்களை ஏசினாங்க. சாதாரணமான ஒருவரை அல்ல, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காதிப் பொய்யன் என்று சொல்ல பின்வாங்கல்ல, அவரை சாஹில் சூனியக்காரன் என்று சொல்வதற்கும் அவர்கள் யோசிக்கல்ல, நபி அவர்களை மஜ்னூன் பைத்தியக்காரன் என்று சொல்வதற்கும் அவர்கள் யோசிக்கல்ல. என்னென்ன மோசமான வார்த்தைகள் இருந்தனவோ அந்த எல்லா வார்த்தைகளை கொண்டும் நபி அவர்களையும் ஏசினாங்க. நபியுடைய மனைவி ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உடம்புக்கு ஏதாவது தண்டனையை கொடுத்தா பரவாயில்ல, அடிச்சா சில வேளை பரவாயில்ல, ஆனால் அவர்களை மான பங்கப்படுத்தக்கூடிய விதத்தில் அவர்கள் நடத்தை செட்டவர்கள், அவர்கள் ஒரு விபச்சாரி என்ற அந்த வார்த்தையை கொண்டு அவர்களை திட்டுவதற்கும் அந்த இஸ்லாமிய விரோதிகள் பின்வாங்கல்ல. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன, கட்டளை என்ன? இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் இறங்கியது சூரா அலக், அதாவது சூரத்துல் அலக் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவில் உள்ள 5 ஆயத். அதற்கு பின்னால இரண்டாவதாக இறங்கியது சூரா நூன் வல் கலம், சூரத்துல் கலம் என்ற சூரா. மூணாவது நான்காவது இறக்கப்பட்ட சூரா தான் சூரத்துல் முஸ்ஸம்மில், சூரத்துல் முத்தஸ்ஸிர். அந்த முஸ்ஸம்மில் என்ற சூராவுல அல்லாஹ் கூறுகின்றான் என்ன, வஸ்பிர் அலா மா யகூலூன், வஸ்பிர் அலா மா யகூலூன், வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா. அவர்கள் என்னென்ன வார்த்தைகளை கொண்டு உங்களை திட்டுகின்றார்களோ அதனை நீங்க பொறுமையாக இருங்க. அவர்களை வெறுங்க நல்ல முறையில், ஹஜ்ரன் ஜமீலா, அவர்களை நீங்க வெறுப்பீங்க. ஆனா வெறியுடைய அடிமைப்பில் அவர்களை நீங்க வெறுக்காதீங்க. வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா, நல்ல முறையில அழகான முறையில் அவர்களை நீங்க வெறுங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்த முறையில தான் நபி அவர்கள் அவர்களுடன் பண்பாடாக நடந்து கொண்டார்கள். மக்கத்தில் உள்ள ஒட்டுமொத்த எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, ஒரு சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்,
இன்னும் சிலர் இஸ்லாத்திற்கு விரோதமா ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டார்கள். இன்னும் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடன் நபி அவர்கள் நல்ல அழகான உறவை வைத்துக் கொண்டார்கள். பண்பாடான, நாகரீகமான, கண்ணியமான, அழகான உறவை வைத்து அவர்களுடன் நபி அவர்கள் அடிக்கடி பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அதனால உங்களோட நாங்க பேச மாட்டோம், உங்களோட நாங்க கதைக்க மாட்டோம் என்று நபி அவர்கள் அவர்களை ஒதுக்கி தள்ளல, அவர்களுடன் தன்னுடைய உறவை வளர்த்தார்கள், அவர்களுடன் நெருங்கி பேசினார்கள். சில வேத யூத கிறிஸ்தவ முக்கியமான அறிஞர்கள் வந்து வைத்தியத்தை பற்றி, வைத்திய துறையுடைய விடயங்களை பற்றி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ரொம்ப நேரம் பேசிக்கொண்டு இருப்பார்கள். என்றா நாங்க யோசிக்கணும், நபி அவர்கள் எப்படி அந்த கதவை அந்த வாசலை வச்சிருந்தாங்க, ஏன் எந்த நேரத்தில் நபி அவர்களை வந்து சந்திக்கலாம், நபி அவர்களுடன் வந்து பேசலாம், அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்ற அந்த அழகான உறவை நபி அவர்கள் அந்த வாசலை திறந்து வைத்திருந்ததின் மூலமாகத்தான் யூத கிறிஸ்தவ அறிஞர்கள் அடிக்கடி நபி அவர்களை வந்து சந்தித்து அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு விட்டு செல்வார்கள். அதனால ஏதாவது முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகள் என்று வந்த நேரத்தில் அந்த முஷ்ரிக்கீன்களாக இருக்கலாம், சில பேர் அந்த யூத கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆனால் இஸ்லாத்திற்கு எதிராக யாராவது பேசினால் அதை விட மாட்டாங்க. நபி அவர்களுக்கு எதிராக யாராவது எதையாவது செய்ய முற்பட்டா அதற்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டார்கள். இந்த அளவுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிபுக்கு சென்ற அந்த சரித்திரம் தெரியும். அவர்கள் சென்று மீண்டும் மக்காவுக்கு திரும்பிய நேரத்தில் அங்கேயே ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அடி வாங்கி ஏச்சு வாங்கி தன்னுடைய காலால ரத்தம் கூட வெளியாகி அந்த நொந்த நிலையில நபி அவர்கள் மக்காவுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் முடிவு செய்துவிட்டார்கள், இதற்கு பின்னால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவுக்குள்ள வரவிட்டோம் பிரச்சனை, இதோடு அவர்களை மக்காவிலிருந்து நாடு கடத்திடணும் என்று சொல்லி முடிவு செய்து நபி அவர்களை மக்காவிலிருந்து நாடு கடத்துவதற்குரிய முயற்சியை செய்து கொண்டிருந்த இந்த செய்தி முத்தஇன் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய ஒரு இறை நிராகரிப்பாளர், ஒரு காஃபிர், முக்கியமான ஒரு ஆளு செய்தி கிடைக்குது. உடனடியாக அவர் தன்னுடைய மகன்மார்கள் அனுப்புறாங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாரு. அதனால அவரை நாடு கடத்த மக்காவுக்குள்ள நுழைய விடாமல் யாராவது தடுத்தா நீங்க எல்லாருமா சேர்ந்து போய் வட்டமிட்டு அவரை காட் பண்ணி அவரை ஹரம் ஷரீஃபுக்குள்ளுக்கு கூட்டி கொண்டு வாங்க. ஹரத்துக்குள்ள வந்ததோடு இந்த முஸ்லிமின் அதி அங்கே கூடியிருந்தவர்களுக்கு சத்தம் போட்டு கூறுகின்றார், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய முழு குடும்பத்திற்கு நான் பாதுகாப்பு கொடுத்து விட்டேன், அவருக்கு எதிராக அவருடைய உடலுக்கோ அவருடைய உயிருக்கோ அவருடைய பொருளுக்கோ எந்த ஆபத்தும் வராத அடிப்படையில நீங்க யாரும் நடந்து கொள்ளக் கூடாது, அவருக்கு முழுக்க முழுக்க நான் பாதுகாப்பு கொடுத்தேன் என்று சொல்லி அந்த முஸ்லிமின் அதி என்று சொல்லக்கூடியவர் தான் அதற்கு ரசூல் அவர்களை மக்காவுக்குள்ளே அழைத்து வந்து மீண்டும் தொடர்ந்து மக்காவிலே தங்குவதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார் என்றால் அந்த முஸ்லிமுன் அதி என்று சொல்லக்கூடியவர். அதற்கு பின்னால் மீண்டும் இவர்களை ஷாபி அபி சாலிப் என்ற கணவாய்க்கு நாடு கடத்துறாங்க. ரெண்டு ரெண்டரை வருடம் அவர்கள் அங்கேயே அவருடைய முழு குடும்பத்துடன் விடப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலும் அபுல் பக்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை நிராகரிப்பாளர் அவர் தான் முன்னால நின்று இவர்களை அங்கே அனுப்பியவர்கள் எல்லாம் திட்டி நீங்க செய்யறது மிகப்பெரிய அநியாயம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையும் அவருடைய முழு குடும்பத்தையும் மீண்டும் மக்காவுக்கு எடுங்கன்னு சொல்லி அபுல் பக்தர் என்று சொல்லக்கூடியவர் தான் அவர் நபி அவர்களுக்கு சாதகமாக பரிந்துரைத்து பேசி மீண்டும் மக்காவுக்குள்ள எடுத்தார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றா ஒரு சில விஷமிகள், ஒரு சில நச்சு கருத்தை கொட்டக்கூடியவர்கள் இந்த தினம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கருத்துக்களை கொட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க, அவைகளை பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்குகின்றோம். ஆனால் மறுமுனையில் சில நல்லவர்கள் இருக்கிறாங்க, அவர்களிலே உள்ள சில நேர்மையானவர்கள் நீதமானவர்கள் அவர்களே அவர்களே பதில் கொடுக்கிறாங்க. நீ பேசினது பில, நீ சொன்னது தவறு, உன்னுடைய புள்ளி விவரம் நூற்றுக்கு நூறு பில. அவர்களே அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்புல எங்களுடைய நாட்டில் பலர்கள் இருக்கிறாங்க. ஏனென்ற இந்த மாதிரியான அபூ தாலிபுகளை நாங்கள் உருவாக்கணும். அபூ ஜஹல் போன்றவர்களும் இருக்கிறாங்க, அபூ ஜஹல் போன்ற பரம விரோதிகளும் ஒரு 5 வீதமோ 10 வீதமோ இருப்பாங்க. ஆனால் பல அபூ தாலிபுகள் இந்த காலத்தில் உருவாகி இருக்கிறாங்க. அந்த அபூ தாலிபுகளை நாங்கள் வளர்க்கணும். இந்த அபூ ஜஹல்கள் உருவாகுவதை குறைக்கணும். அதை குறைப்பதற்கு, அபூ தாலிபுகளை வளர்ப்பதற்கு நாம் அவர்களுடன் நம்முடைய உறவை இன்னும் நெருக்கணும், வளர்க்கணும். ஆனா கொஞ்சம் கஷ்டம். இப்ப சொல்லுவாங்க, இவங்க ஐஸ் வைக்க வந்திருக்கிறாங்க, பூஷ வந்திருக்கிறாங்க. மேலான பெரியார் கணேஷ் சகோதரர்களே, இந்த மாதிரியான பேச்ச நாங்க சகித்துத்தான் ஆகணும். ஏனென்றால் இந்த மாதிரி பேச்ச பெருசா நாங்க எடுத்தோம் என்றால் எதிர்காலத்துல பிரச்சனைகள் விளைவுகள் இன்னும் அதிகமாக ஆகும். அதனால் அவர்களோட நெருங்கி பழகிறது. அதிலும் குறிப்பாக கடந்த காலத்துல நாங்க எங்களால நடந்த சில தவறுகளை ஏற்றுக்கொள்ளும். கடந்த காலங்கள்ல புல் ஃபேஸ் கவர் பண்ணின சில இஸ்லாமிய பெண்மணிகள் இருக்கிறாங்க. சில வேல வைத்தியசாலைகளுக்கு செல்வார்கள், சென்னை சென்டர்களுக்கு செல்வாங்க, அல்லது தன்னுடைய குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் மீட்டிங்காக ஸ்கூல்களுக்கு சென்றிருப்பாங்க. அங்கே வந்திருக்கிற அந்த நொன் முஸ்லிம் பெண்களை பார்க்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஏன் பெண்கள் பெண்களை பார்க்க கூடாதா? பெண்கள் பெண்களுடன் பேசக்கூடாதா? அவர்களுக்கு முன்னாலும் இவங்களோட முகத்தை ஃபுல்லா மறைத்துக் கொண்டுதான் இருப்பாங்க. அங்க ஆண்கள் யாருமே இல்லை என்று வைத்துக் கொள்வோம், முழுக்க முழுக்க பெண்கள் தான் இருக்கிறாங்க. நீங்க உங்களோட முகத்தை கொஞ்சம் துருவுங்க. ஏன் அவங்களுக்கு பயம் என்று அவங்க நினைக்கிறாங்க, இவங்க எங்களோட பேச விருப்பம் இல்ல, எங்களோட பழக புழங்க விருப்பம் இல்ல. அதனால ஒரு வகையான வெறுப்பு அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த வெறுப்பை அந்த விஷமிகள் ஏற்படுத்தி விட்டார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எங்கட பெண்களுக்கு நாங்க சொல்லணும், நீங்க போங்க பேசி பேசுங்க. அவர்களோட கதைங்க, நல்ல பெண்மணிகள் இருக்கிறாங்க, அவர்களோட மனம் விட்டு பேசுங்க, அவர்களோடு சகஜமா நீங்க பேசுங்க. மார்க்கத்தை விடுங்கன்ற நாங்க சொல்ல வரல. பேஸ் கவருக்கு மட்டும்தான் அரசாங்கத்தால தட. அதனால அபாயா போடவானம் அல்லது உங்களோட தலைகளை தொடர்ந்து கொண்டு போங்கன்னு சொல்லல. எதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுல கவனமாக இருப்போம். அது அல்லாத மற்ற இஸ்லாமிய அடையாளங்களோட சுண்ணத்துகளோட நாங்க இருப்போம். ஆனால் அவர்களுக்கு எதிர விருப்பம் வருதோ அந்த நேரத்துல கொஞ்சம் கவனமாக நாங்க தூர நோக்குடன் நடந்து கொள்ளணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எதையும் சொல்ல வரோம் என்ற ஆண்கள் ஆண்களுடன் நாங்க பழகிற மாற்று மதத்தில் உள்ள ஆண்களுடன் பஸ்ல பிரயாணம் செய்வாங்க, ட்ரெயின்ல பிரயாணம் செய்வாங்க, எங்களோட வேற வேற இடங்களுக்கு வருவாங்க. பல இடங்கள்ல நாங்களும் அவங்களும் இருப்போம். அவர்களுடைய பயத்தை இல்லாமலாக்கணும், அவர்களுடைய தப்பெண்ணங்களை தப்பு அபிப்பிராயங்களை போக்கணும். இஸ்லாத்தில உள்ள உயர்ந்த பண்புகளை அவர்களுக்கு காட்டணும். இஸ்லாமிய மார்க்கம் பழி வாங்கறதில்ல, இஸ்லாமிய மார்க்கம் வெறியுடன் நடக்கிறதில்ல, இஸ்லாமிய மார்க்கம் சமாதானமான மார்க்கம், பண்பான மார்க்கம், விட்டு கொடுக்கிற மார்க்கம், மன்னிக்கிற மார்க்கம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு அபூ தாலிபுகளை எப்படி உருவாக்கினாங்கண்டா, அவர்களுடைய அந்த உயர்ந்த பண்பால. மேலான பெரியார்களே, சகோர்களே, சரித்திரத்துல வருது, ஒரு தடவை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வெளியில வராங்க. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கிராமத்திலிருந்து ஒரு ஆள் வந்து கூறுகிறார், யா ரசூலல்லாஹ், எங்கட கிராமத்தில் ஒரு சிலர் இஸ்லாத்தை ஏற்றார்கள், இஸ்லாத்துக்கு வந்தா நல்ல வருமானங்கள் வரும், உணவு எல்லாம் நல்ல கிடைக்கும் என்ற எண்ணத்துல வந்தார்கள். ஆனா அவர்களுக்கு வருமானமும் இல்ல, உணவும் இல்ல, மழையும் இல்ல, ரொம்ப பஞ்சத்தால கஷ்டப்படுகின்றார்கள். அவர்கள் அவங்களோட மதத்துக்கு திரும்பி சென்று விடுவார்களோ என்ற பயமாக இருக்குது. அதனால ஏதாவது இருந்தா தாங்க அவர்களுக்கு கொடுப்பதற்கு. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, அலி, கொடுப்பதற்கு ஏதாவது இருக்குதா? சொன்னாங்க, ஒன்றுமே இல்ல. அந்த நேரத்துல தான் ஜெயித்து கொண்டு சுரணான்னு சொல்லக்கூடிய ஒரு யூத மிகப்பெரிய பேர் அறிஞர், மிகப்பெரிய அறிவாளி பாய்ந்து கொண்டு வாராரு. வந்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உங்களுக்கு பணம் தேவாண்டா நான் கடனுக்கு தாரேன், இவ்வளவு காலத்துக்கு பின்னால நீங்க எனக்கு ஈச்ச பணம் தாங்கன்னு சொல்லி தங்க சில நாணயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடனாக கொடுக்கிறாரு. மேலான பெரியார்களே சகோதரர்களே, மாதங்கள் குறிப்பிடப்படுது, ரெண்டு மாதமோ மூணு மாதமோ. அந்த தவணை முடிவதற்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலே அந்த தேசிபுன் சுகனான்றவர் வாராரு. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா தொழுகையை தொழுக வைத்து விட்டு அந்த மஸ்ஜித் பக்கத்துல ஒரு தூள்ல சாய்ந்து உட்கார பாக்குறாங்க. ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர், ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹும் மூத்த சஹாபாக்கள் நபியுடன் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த ஜீதுபுல் சுஹனான் சொல்லக்கூடிய ஒரு ரேகமா வந்து நபியுடைய ஜுப்பாவையும் நபி அவர்கள் மேல போட்டிருந்த ஷால்வையும் ரெண்டையும் சேர்த்து இறுக்கமாக பிடித்து நபி அவர்களை குலுக்கி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எல்லாம் கடன் எடுத்தா இப்படித்தான் நடந்து கொள்வீங்க, கடன் எடுத்தா டைமுக்கு தரமாட்டீங்க, உங்களோட குடும்பமே இப்படித்தான் ஏமாத்துறது தான் என்ற கருத்துப்பட நபியுடைய ஜுப்பாவையும் ஷால்வையும் பிடித்து நபி அவர்களை இழுத்து அதனுடைய தடுப்பு நபியுடைய மேனில ஏற்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமான முறையில நடந்து கொள்கின்றார். இவரே கூறுகின்றார், ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஹதரத் உமருடைய ரெண்டு கண்ணும் சிவந்து அது சுத்தி சுரண்டு கொண்டிருக்குது. அவர் என்ன பார்த்து கேட்கிறார், அல்லாஹுடைய விரோதியே, எங்களுக்கு முன்னால எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி செய்வாய், அவர்களுடன் இப்படி பேசுவாய், அவர்கள் இந்த மாதிரி நீ நடந்து கொள்கின்றாய். நான் சபைக்கு ஒரு கண்ணியம் இருக்குது, சபைக்கு ஒரு மரியாதை இருக்குது, அந்த சபையுடைய மரியாதை மட்டும் இல்லாட்டி இந்த இடத்திலே உன்னுடைய கழுத்தை விட்டு எடுப்பேன் என்று ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னவுடன் அந்த நேரத்திலும் நபி அவங்க ரொம்ப அமைதியாக புன் முறுவல் பூத்தவர்களாக ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கிட்ட சொன்னாங்க, உமர் நீங்க இப்படி சொல்லியிருக்க கூடாது, என்கிட்ட சொல்லியிருக்கணும் யா ரசூலல்லாஹ், அவர் எடுத்த கடனை அழகான முறையில கொடுத்துடுங்க, அவர்த்த சொல்லி இருக்கணும் நீ கடனை நல்ல முறையில, நீ கடனை நீளமான நேர்மையான நாகரிகமான முறையில கேட்கணும், நீ அவருக்கு அப்படி சொல்லி இருக்கணும், எனக்கு எப்படி சொல்லி இருக்கணும், நீங்க சொன்ன முறப்பில அதனால் இவரை கூட்டி கொண்டு போங்க, இவருக்கு கொடுக்க வேண்டிய பேரீட்ட படங்களை கொடுங்க, இவரை நீங்க பயமுறுத்தினீங்களே, சபையுடைய கண்ணியம் மட்டும் இல்லாட்டி கழுத்த வெட்டிருப்பேன் என்று பயமுறுத்தினீங்க தானே, அதுக்கு எக்ஸ்ட்ராவா 48 கிலோ பேரீட்ட படத்தை கொடுங்கன்னு சொல்லி அனுப்பினாங்க. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூட்டிக் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய கடனையும் கொடுத்து எக்ஸ்ட்ரா 48 கிலோ கொடுத்த நேரத்தில் கேட்டார், இது என்ன எக்ஸ்ட்ரா, இல்ல நான் உங்களை பயமுறுத்தினேன் தானே, அதனால் நபி அவர்கள் எனக்கு உங்களுக்கு இப்படி தர சொன்னாங்க. அப்பதான் அவர் கேட்கிறார், உமர் நான் யாரு தெரியுமா, சொல்றாரு நான் தான் செய்தி பொண்ணு சோனா என்று அவர் ரொம்ப பிரபலியமானவர். அதுல சுமர் கேட்கிறாங்க, செய்தி பொண்ணு சோனாவா நீங்க, இவ்வளவு பெரிய பேர் அறிஞர் நீங்க இப்படி நடந்து கொண்டீங்க. அப்ப அவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய எல்லா அடையாளங்களையும் நான் நேரடியாக கண்டுட்டேன், ரெண்டே ரெண்டு அடையாளத்தை என்னால காண முடியல, ஒன்று அவருடைய சகிப்பு தன்மை அவருடைய அறியாமையை விட மிகைத்து விடும் முந்திவிடும், இரண்டாவது யாராவது அவருடன் மடத்தனமாக நடந்து கொண்டால் அந்த நேரத்திலும் அவருடைய சகிப்பு தன்மை இன்னும் அதிகமாக ஆகும், இந்த ரெண்டையும் எனக்கு பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கல, அதை பார்க்கணும் என்று நான் இப்படி செஞ்சேன், இந்த ரெண்டையும் உங்களோட சூழல்லாட்டு இன்றைக்கு நான் கண்டுகொண்டேன், நீங்க சாட்சியாயிருங்க உமர், இப்பவே நான் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், சொன்னதோட மட்டுமல்ல உமர் நான் மதீனாவோட மிகப்பெரிய செல்வந்தர், என்னுடைய சொத்துல பாதிய நான் இஸ்லாத்திற்கு செலவழிக்க போறேன் என்று சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வந்து பணத்தை செலவழித்து பல யுத்தங்கள்ல கலந்து கொண்டு அவருடைய வஃபாத்தும் நல்ல முறையில் ஏற்பட்டதாக வரலாறு கூறுது. இவ்வளவு கடினமாக நடந்தவுடன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு பண்பாக நடந்தார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால நாங்க நாகரீகமாக நடக்கணும், நாங்க பண்பாடாக நடக்கணும், அவர் ஏசுறதுனால நாங்க ஏசுறல்ல, அவர் திட்டுறதுனால நாங்க திட்டுறல்ல, அவர் சோசியல் மீடியால தாறுமாறாக எழுதுகின்றான் பேசுகின்றான், நாங்கள் அதை போபட் கூட பண்றதில்ல, நாங்க அதை ஷேர் கூட பண்றதில்ல. அதை போபட் பண்றதுனால விரோதம் இன்னும் அதிகமாக ஆகும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால எங்களை பண்பாடுகளை சீராக்கணும், பழக்க வழக்கங்களை சீராக்கணும், குணங்களை நாங்கள் சீராக்கணும், அவர்களுடன் சேர்ந்து இந்த சகவாழ்வை நாங்கள் கட்டி எடுப்போனும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏனென்றா நாங்கள் பார்க்கலாம், கடந்த காலங்களில் சகவாழ்வுண்டா பலர் நினைத்தாங்க இது உலமாக்கலுக்குரியது. எங்களை நாங்க பிசினஸ் காரவங்க, எங்களை உடனே எங்களுக்கு டைம் இல்ல, பேப்பர் இன்சிடனுக்கு பின்னால விளங்கிச்சுட்டானே, யார் யாரும் நேரம் இல்ல டைம் இல்லான்னு சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் என்னென்ன நடந்துச்சு, இது எங்க சமூகத்துடைய பிரச்சனை. நாங்க அத்தனை பேர்களும் டைம் ஒதுக்கணும், நாங்க நேர காலத்தை ஒதுக்கணும், இஸ்லாத்தை பற்றி என்னென்ன சந்தேகங்கள், தப்பிப்பிராயங்கள், தப்பெண்ணங்கள் இருக்கதோ அவைகளுக்குரிய தெளிவை நாங்க எல்லாரும் படிக்கணும். அதிகமான கால நேரங்களை தயவு செய்து இந்த பேஸ்புக்ல, இந்த வாட்ஸ்அப்ல நேரத்தை செலவழிக்காதீங்க. அதுல எங்களை புனிதமான பொன்னான கால நேரம் வீணா போகுது. தேவையானவைகளை படிப்போம். குர்ஆன்ல, ஹதீஸ்ல, இஸ்லாத்துல என்னென்ன சந்தேகங்கள் இருக்கதோ அவைகளுக்குரிய தெளிவுகளை நாங்கள் விளங்குவோம். முதலாவது இந்த பெரும்பான்மை சமூகத்தார்களுடன், எல்லோரும் எல்லோருடனும், பெண்கள் பெண்களுடன் இணையணும், ஆண்கள் ஆண்களுடன் இணையணும், அந்த அவர்களுடைய மத குருமார்களுடன் உலமாக்கள் இணையணும், வியாபாரிகள் அவர்களுடைய வியாபாரிகளுடன் இணையணும், படித்தவர்கள் படித்தவர்களுடன், அரசியல் உள்ளவர்கள் அந்த துறையில் உள்ளவர்களுடன், ஆக நாங்கள் எல்லாரும் அவர்களில் அதிகமானோர்களுடன் இணைந்து பழகினோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்பவே விளங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் பலர் பேசுறாங்க, நாங்க அப்படி நினைச்சோம், நாங்க இப்படி நினைச்சோம், ஆனா இங்க மதரசாவை வந்து பார்த்தா, மஸ்ஜித வந்து பார்த்தா எங்களுக்கு விளங்குது. இப்ப எவ்வளவு அழகான ஒரு சூழல், எவ்வளவு நல்ல அமைதியான ஒரு சூழல் இப்பொழுது அவர்கள் பேசுறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் அவர்களுடன் நாங்கள் எல்லாரும் நேரம் எடுத்து பழகுவோம், அவர்களுடன் நெருங்குவோம். அவர்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கதோ அவைகளுக்கு அழகான, எங்களுக்கு தெரியாதா, நல்ல உலமாக்கிட்ட போய் கேட்டு தெரிந்து அவருடைய சந்தேகங்களை நாங்கள் இல்லாமலாக்குவோம். அவர்களுடைய அச்சம் பயம் எதில் இருக்கதோ அந்த அச்சப்பாடு பயப்பாடு வராத விதத்தில் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். மேலான பெரியார் சகோதரர்களே, மறுமுனையில் எங்கள் அமல் இபாதத்துகள் குறைவு செய்யல. பிரச்சனை வந்த நேரத்தில் குனூத் ஓதினோம், இப்ப குனூத்தை விட்டுட்டோம் என்பதல்ல, குனூத்து கூட்டான குனூத்தை நாங்க விட்டாலும் சில இடங்கள்ல ஓதுறாங்க, ஓதினாலும், ஆனால் எங்கட தனிப்பட்ட வணக்கங்கள்ல இன்னும் கூடுதலாக ஆக குறைந்த பட்சம் நான் என்ன சொல்ல வரேன்டா, நாங்க இஷா ஒவ்வொரு மஸ்ஜிதுல எத்தனை பேர் சொல்லுறாங்களோ அதே மஸ்ஜிதுல பஜ்ருக்கு பேசி பார்த்தா பாதித்தானே. குறைந்த பட்சம் நான் ஃபஜ்ருடைய ஜமாத்துக்கே வருவதற்கு நான் தயார் இல்ல, என்னால் அந்த தியாகத்தை கூட செய்வதற்கு என்னால முடியல. அப்ப நான் சமூகத்திற்கு வேற என்ன என்னால செய்யணும்? அதனால நாங்க தொழுகைகளை பேணுதலா சொல்லுவோம், ஜமாத்துடன் சொல்லுவோம், தஹஜ்ஜுதுடைய தொழுகையை சொல்லுவோம், நஃபுலான நோன்புகளை படிப்போம், சதகாக்களை தான தர்மங்களை செய்வோம், தொழிலை ஹலாலான முறையில செய்வோம், நேர்மையான முறையில செய்வோம், உண்மையான முறையில செய்வோம், கணக்கு பார்த்து ஜகாத்துகளை கொடுப்போம். ஜகாத் கொடுக்கப்பட்ட பொருளை அல்லாஹ் பாதுகாப்பதாக நபி அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய தாங்களுடைய மன்னிப்பாயாக, விசேஷமாக நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக, ஒன்றுமே குற்றங்கள் செய்யாமல் யாரு அநியாயமான முறையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு சீக்கிரமாக விடுதலையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நீதமான நேர்மையான நல்ல தலைவர்களை இந்த நாட்டிலே உருவாக்கி வைப்பாயாக. எங்களுக்கு எதிராக யார் யாரு செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல தெளிவை கொடுப்பாயாக. அவர்களுடன் நாங்க நெருங்கி சகோதரத்துவ வாஞ்சி சமாதான வாழ்வுடன் வாழ்வதற்குரிய சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் தந்துடுவாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மத்கே அர்ஹமர் ரஹீமீன், அல்ஹம்துலில்லாஹ்.